அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. நவம்பர் திங்கள் 24 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்திலிருந்து வெளிவரும் வார இதழான ஆனந்த விகடன் மீதும், திமுக தலைவர் கருணாநிதி மீதும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு பதிவு செய்திருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் பெய்து வரும் மழையினால் சாக்கடை நீர் மழை நீரோடு கலந்து ஏற்படுத்தி வரும் பாதிப்புகள் பற்றிய செய்திக்குறிப்பு.
பட் என்ன, மழை ரொம்ப ஓவராக இருந்ததுனால நேற்று திருப்பியும் கனமழை பெய்ஞ்சனால தான் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி இங்கே வந்துட்டு இருக்குது. சாக்கடை தண்ணி இங்கே வர்றதுனால தான் ரொம்ப சொல்லார்.
தமிழ்நாட்டில் கிரானைட் ஊழல் பற்றி விசாரிக்க நியமிக்கப்பட்ட சகாயம் கமிட்டி அறிக்கையை வெளியிட கோரிக்கை பற்றிய செய்தி, இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற ரிஷாத் பதியுதீன் கோரிக்கை வைத்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு.
நாங்கள் முயற்சிகளை கேட்கும் அந்த காணியை கேட்டு, ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் பாதுகாப்பு படைகள் இருந்த காணிகளை தருவதில் மிக கடுமையாக இருந்தார்கள்.
நிகழ்ச்சியை நிறுதியாக அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
துருக்கி சிரிய எல்லையில் ரஷ்ய யுத்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான தனது கடும் கண்டனங்களை அதிபர் புட்டின் வெளிப்படுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு உடந்தையானவர்களின் இந்த செயற்பாட்டை முதுகில் குத்திய ஒன்று என அவர் விவரித்திருக்கிறார். துருக்கியின் வான்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய யுத்த விமானத்திற்கு போதிய எச்சரிக்கைகளை விடுத்த பின்னரே தமது ஜெட் விமானங்கள் அதனை சுட்டு வீழ்த்தியதாக துருக்கி சொல்கிறது. ஆனால் தமது விமானம் சிறிய விமான எல்லையை தாண்டி பறக்கவில்லை என்று மாஸ்கோ வலியுறுத்தியிருக்கிறது. தீப்பிடித்து எரிந்த விமானம் சிறிய மலைப்பகுதியில் வீழ்ந்தபோது அதிலிருந்த இரண்டு விமானிகளும் விமானத்தில் இருந்து வெளியே குதித்தனர். உயிரிழந்த விமானி ஒருவரின் உடலை சுற்றி ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் காணப்படும் வீடியோ படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன.
ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில் துருக்கி அதிபர் ரசிப் தாயிப் எதுவா தனது ஆயுதப்படைகள் மற்றும் உளவுத்துறையின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நடந்தது என்னவென்பதை அறிவதற்காக நேட்டோ கூட்டணியினர் துருக்கியின் வேண்டுகோளுக்கிணங்க அவசர கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர். இது ஒரு அபாயகரமான தருணம் என விவரித்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் டஸ்க் அமைதியை கடைபிடிக்கும்படியும் கோரியுள்ளார்.
ஐக்கிய நாடுகளின் உதவி திட்டமானது HIV மற்றும் எய்ட்ஸ் ஆகியவற்றிற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வோரின் அளவை அடுத்த 5 இரட்டிப்பாக்குவதற்கான தமது திட்டத்தை அறிவித்துள்ளது. தற்போது 15 மில்லியன் பேர் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை 22 மில்லியன் நோயாளிகளுக்கு இதற்கான எந்தவித சிகிச்சைகளும் கிடைப்பதில்லை என்று அது கூறுகிறது. இவர்களில் பெருமளவினர் வளர்ந்து வரும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் பலருக்கு தமக்கு HIV நோய் இருப்பதே தெரியாது. ஏற்கனவே பல பிராந்தியங்களில் வெற்றிகரமாக செயற்பட்ட HIV விழிப்புணர்வு, பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கான நோய் தடுப்பு முறைகள் மற்றும் கிராமப்புறங்களிலான HIV சோதனை ஆகிய உத்திகளை மேலும் விரிவுபடுத்த ஐக்கிய நாடுகள் விரும்புகிறது.
தெற்கு அல்ஜீரியாவில் உள்ள அகதிகள் முகாம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 18 ஆப்பிரிக்க குடியேறிகள் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் அல்ஜியாஸிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓக்லா மாகாணத்தில் இருக்கும் இந்த முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். மாலி மற்றும் நிஜர் நாட்டில் இடம்பெறும் வன்முறைகள் மற்றும் ஏழ்மை காரணமாக அங்கிருந்து ஐரோப்பா செல்ல முயலும் குடியேறிகள் வழக்கமாக இந்த பாதையை பயன்படுத்துகின்றனர். நிஜர் அரசாங்கத்துடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை அடுத்து 100 அகதிகளை அல்ஜீரியா திருப்பி அனுப்ப தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புதிய ஷெபார்ட் கலன் என்ற பெயரிலான உலகின் முதலாவதான மீள் பயன்பாட்டுக்குரிய விண்வெளி ராக்கெட் ஒன்றை தமது நிறுவனம் வெற்றிகரமாக பறக்கவிட்டு மீண்டும் தரையிறக்கியிருப்பதாக கோடீஸ்வர தொழில் முனைவரான ஜெஃப் பெசாஸ் தெரிவித்திருக்கிறார். அமேசான் இணைய விற்பனையை உருவாக்கியவரான இவர் டெக்சாஸில் உள்ள தனது ப்ளூ ஒரிஜின்ஸ் என்ற நிறுவனம் செயற்படுத்திய திட்டத்தின்படி பூமியின் சுற்றுப்பாதைக்கு கீழ் ஆட்களற்ற ராக்கெட் பறக்கவிடப்பட்டது என்றும் இது பெரும் மாற்றங்களை தோற்றுவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள விண்வெளியின் வெளி எல்லையில் தமது கலம் சென்றடைந்திருப்பதாக இந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த ராக்கெட் மீண்டும் பூமிக்கு இறங்கி வருவதையும் அது உந்து இயந்திரங்களை பயன்படுத்தி நிலத்தில் நேரடியாகவும் சேதமாகாமலும் இறங்குவதையும் இந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள படங்கள் கூறுகின்றன.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் பாகிஸ்தானின் பெண் போர் விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வழக்கமாக மேற்கொள்ளப்படும் பயிற்சியில் மரியம் முக்தியார் ஈடுபட்டிருந்த போது அவரது விமானம் நெருக்கடியான நிலை ஒன்றை எதிர்கொண்டது. அப்போது அந்த போர் விமானத்தை மியன்வாலி மாவட்டத்தின் மேலே செலுத்திக் கொண்டிருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் வார இதழான ஆனந்த விகடன் மீதும் திமுக தலைவர் கருணாநிதி மீதும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவதூறு வழக்கொன்றை தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த தகவலுடன் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்திலிருந்து வெளிவரும் பிரபல வாரப்பத்திரிகையான ஆனந்த விகடன், திமுகவின் அதிகாரபூர்வ இதழான முரசொலி, திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் மீது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பாக அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை மாநகர அரசு வழக்கறிஞர் ஜெகன் இது தொடர்பாக இரண்டு வழக்குகளை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். கடந்த வாரம் வெளிவந்த நவம்பர் 25 இதழில் தற்போதைய தமிழக அரசின் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சி குறித்து ஆராயும் வகையில் என்ன செய்தார் ஜெயலலிதா என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று வெளியானது. இந்த கட்டுரையில் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செய்தி வெளியாகி உள்ளது என்றும், இதனை வெளியிட்ட ஆனந்த விகடன் ஆசிரியர், பதிப்பாளர் ஆகியோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, இந்த கட்டுரையின் விவரங்களை தனது கலைஞர் கேள்வி பதில் பகுதியில் வெளியிட்டதற்காக திமுக தலைவர் கருணாநிதி மீதும், அந்த கேள்வி பதில் பகுதியில் இடம்பெற்ற விவரங்களை சரிபார்க்காமல் வெளியிட்ட முரசொலி இதழின் ஆசிரியர் செல்வம் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் கருத்து தெரிவித்த பத்திரிகையாளர் ஞானி, மதுபான கடைகளுக்கு எதிராக பாடல்களை பாடிய கோவன் மீது போடப்பட்டதைப் போல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படவில்லை என்பதே ஆறுதல் என்று கூறினார்.
இந்த அரசு தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. அதிமுக அரசு அந்த ஏராளமான அவதூறு வழக்கு ஏற்கனவே 100 கணக்கான அவதூறு வழக்குகளை இந்த வருஷம் மீடியா மீது, ஊடகங்கள் மீது, பத்திரிகைகள் மீது போட்டு வந்திருக்கிறது. தனிநபர்கள் மீதும் போட்டிருக்கிறது, அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் போட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க வேண்டும். இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நாம் ஒன்றே ஒன்றுதான் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்னால் கோவன் மீது போட்ட வழக்கில தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு போட்டதைப் போல ஆனந்தவுடன் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கூடாமல் அவதூறோடு நிறுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்று நாம் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது.
இதற்கிடையில் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் நேற்று முதல் முடக்கப்பட்டிருப்பதாகவும், மேற்குறிப்பிட்ட கட்டுரைக்கும் இந்த முடக்கத்திற்கும் தொடர்பு இருக்குமோ என தாங்கள் கருதுவதாகவும் ஆனந்த விகடன் இதழ் தனது இணையதளத்தில் கூறியுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கும் மழையால் பல இடங்களில் சாக்கடை நீர் மழை நீரோடு கலந்து சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துவது குறித்து பொதுமக்கள் சென்னையில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தில் தொடரும் மழையை அடுத்து குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து வெள்ளம் சூழ்வதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இன்று செவ்வாய்க்கிழமை போராட்டங்களை நடத்தினர். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் ஆங்காங்கே வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு ஏரிகள் நிரம்பி வழிய துவங்கியுள்ளன. அவற்றிலிருந்து வெளிவரும் உபரி நீரோடு கழிவு நீரும் கலந்து அவை குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு பரவலாக காணப்படுகின்றது. சில பகுதிகளில் ஆத்திரமடையும் பொதுமக்கள் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சென்னையில் முகப்பேர், தாம்பரம், வேளச்சேரி, மடிப்பாக்கம், கீழ்கட்டளை போன்ற பகுதிகளில் மக்கள் பெருமளவில் ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மடிப்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களிடம் அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்த போது இதுபோன்ற நிலைமை அவர்களுக்கு இதற்கு முன்னர் ஏற்பட்டது இல்லை என்றனர். குறிப்பாக அப்பகுதியில் 15 ஆண்டுகளாக வசித்து வரும் அஸ்வின் குறிப்பிடுகையில், அருகில் உள்ள ஏரி நீர் நிரம்பி வழிவதால் அவர்களது நிலை மோசமாகியுள்ளதாக கூறினார்.
15 வருஷமா இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி தண்ணி வந்து ரோட்டில் தண்ணி ஆரம்பிச்சு. அது முன்னால் ஏரி தண்ணி 10 வருஷமா தண்ணி இல்லை. அப்புறம் இனி இப்போ பெஞ்ச மலையில் அங்கே உள்ள காந்திநகரில் உள்ள தண்ணி, மோசப்பட்ட ஏரி தண்ணி எல்லாம் உறஞ்சியும் வந்திருக்கு. வந்து இப்போ வந்து ஏரியில் உள்ள தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, வெளியே போக வழி இல்லை. அதனால் ரோடு ஃபுல்லாக தண்ணி. நேற்று நைட்லேருந்து கரண்டும் இல்லை, பாம்புலாம் போகுது, எல்லா வீட்டுக்கும் தண்ணியும் போந்துருச்சு.
ஏரிகளிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான உபரி நீர் செல்வதற்கு வழி இல்லாததால் அவை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக கூறுகிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மகராஜன்.
இது வந்து இந்த தெரு வந்து ராஜேந்திர நகர் கீழ்கட்டளை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மோர்சம்பேட்டை ஏரி இருக்கு. இது பக்கத்தில் நமக்கு மடிப்பாக்கம் ஏரி. மோர்சம்பேட்டை ஏரியிலேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் திறந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கால்வா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாகிருச்சு. அந்த தண்ணி இந்த சைடு இந்த ஓட வழியாக வரனால தான் இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாகுது. மடிப்பாக்கம் ஏரியும் நிறைஞ்சிருச்சு.
இங்கே. ஆனால் இந்த கவுன்சிலர் வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஜேசிபி வச்சு ஃபுல்லாக இங்கே கால்வா போட்டனால தான் நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அட்லீஸ்ட் தண்ணி வந்து ஃப்ளோவில் இருக்குது. பட் என்ன, மழை ரொம்ப ஓவராக இருந்தனால நேற்று திருப்பியும் கனமழை வேஞ்சனால தான் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி இங்கே வந்துட்டு இருக்குது. சாக்கடை தண்ணி இங்கே வரதுனால தான் ரொம்ப சொன்னார்.
பல முறை அரசாங்கத்திடம் இது தொடர்பாக முறையிட்டும் எந்த விதமான பயனையும் அது அளிக்கவில்லை என்கிறார் அந்த குடியிருப்பு வாசியான நடராஜன்.
நான் 3 வருஷமாக இந்த இதில் பகுதியில் இருப்பேன். இது வரைக்கும் இந்த மாதிரி வெள்ளத்தை பார்த்ததில்லை. இந்த தடவை ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் 6 ஆக ஓட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா நகர் எக்ஸ்டென்ஷன், இது கார்பரேஷனில் தான் இருக்குன்னு பேர். ஆனாக்கா ரோடு கிட்ட ஒன்றும் போடவில்லை. எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தா ஒன்றும் அது இது பண்ணவில்லை. சீக்கிரமாக வெள்ளம்லாம் வடிஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணால் தான், கவர்மெண்ட் எதை பண்ணால் தான் சௌரியமாக இருக்கும் சார்
என்றார் மடிப்பாக்கம் குடியிருப்பு வாசியான நடராஜன். இதற்கிடையே நாளையும் சென்னை மற்றும் மாநிலத்தின் மற்ற சில மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் கூட மாணவர்களின் பெற்றோர் குழந்தைகளின் படிப்பு வீணாவதாக கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகமான காலம் வீணாவதால் தேர்வு சமயத்தில் அது மாணவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கும் என்றும் அவர்கள் கூறினர். புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை இன்னமும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் கிரானைட் குவாரிகளில் நடந்த மோசடி பற்றி விசாரிக்க நியமிக்கப்பட்ட சகாயம் கமிஷனின் அறிக்கை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதை தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
மதுரை மாவட்டத்தில் நடந்துள்ள கிரானைட் முறைகேடு குறித்து சகாயம் ஆய்வுக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கும் அறிக்கையை மக்களின் பார்வைக்கு தமிழக அரசு வெளியிட வேண்டுமென சகாயம் ஆதரவு இயக்கம் கோரியுள்ளது. இது தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன், ஏற்கனவே கனிம வள கொள்ளை தொடர்பாக விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருப்பதைப் போல சகாயம் அறிக்கையையும் மறைத்து வைக்கக்கூடாது என்று கூறினார்.
இன்று தமிழக அரசிடம் கொடுக்கப்பட்டுள்ள சகாயம் ஆய்வுக்குழு அறிக்கையை தமிழக அரசு உடனே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும்.
தமிழகத்தில் நடந்து வரும் கனிம வள முறைகேடுகள் குறித்து விசாரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க IAS அதிகாரியான சகாயத்திற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 உத்தரவிட்டது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடுகள் குறித்து மட்டும் விசாரிக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து விசாரணையை துவங்கிய சகாயம் ஓராண்டு கால விசாரணைக்கு பிறகு சுமார் 600 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை நேற்று தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் P சத்யநாராயணா அடங்கிய அமர்வு முன்பாக தாக்கல் செய்தார். இதை பெற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த அறிக்கையில் அடங்கியுள்ள விவரங்களை வேறு யாருக்கும் அளிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். சகாயம் ஆணையத்தின் அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள், உதவிய பொதுமக்கள் ஆகியோரின் பாதுகாப்புக்கு தமிழக அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென சகாயம் தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். சகாயம் ஆதரவு குழுவினரும் இன்று இதே கோரிக்கையை முன்வைத்தனர். தவிர மதுரை மாவட்டத்தில் நடந்த கனிம வள முறைகேடுகளை விசாரித்ததைப் போல தமிழ்நாடு முழுவதும் நடந்துள்ள முறைகேடுகளை விசாரிக்க சகாயம் குழுவுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
சகாயம் ஆய்வுக்குழுவிடம் உயிரச்சம் இல்லாமல் இந்த மண்ணையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கின்ற 400க்கும் மேற்பட்டோர்களுக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக சகாயம் அவர்களை விசாரணை அதிகாரி நியமித்து உத்தரவிட வேண்டும். 500க்கும் மேற்பட்ட கிரானைட் குவாரியில் உள்ள கிருஷ்ணகிரிக்கு உடனடியாக சகாயம் அவர்களை ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும்.
இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் மத்திய புலனாய்வுத்துறையின் பல்வேறு நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் விசாரிக்க வேண்டும் என்று சகாயம் குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சென்னையிலிருந்து முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் மன்னார் மாவட்டம் சிலாவத்துறையில் அமைந்துள்ள கடற்படை தளம் அங்கு மீள குடியேறும் மக்களுக்கு பெரும் தடையாக இருக்கிறது. எனவே அந்த முகாம் அங்கிருந்து விரைவாக அகற்றப்பட வேண்டும் என்று இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வந்தன. இதுகுறித்து ஏன் சந்திரிகா அம்மையாருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று ரிஷாத் பதியுதீன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இது சம்பந்தமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவோடு நான் பல கூட்டங்களிலே அமைச்சரவையிலே பேசியிருக்கிறேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து சிலாவத்து கடற்படை முகாமை அகற்றித் தாருங்கள் என்று அலரிமார்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தேன். பிரதமர் ஜனாதிபதி அவர்களும் எனக்கு ஆலோசனை தந்தார்கள். சந்திரிகா அம்மையார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது, நிறைவேற்று குழு இவ்வாறான விடயங்களை கையாள்வதற்கு. எனவே அந்த குழுவிலே அமைச்சர் பௌசி அவர்கள், அதே போல அமைச்சர் மனோகணேசன் உட்பட பலர் இருக்கிறார்கள். காணி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற பொறுப்பை சந்திரிகா அம்மையார் தலைமையிலான அந்த குழுதால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு சமர்ப்பிக்குமாறு என்னிடத்தில் எழுதினார்கள். எனவேதான் அவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறேன். சிலாவுத்துறை என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு தலைநகரத்தை போல முசலியிலே. எனவே கடந்த 25 வருடங்களாக அகதிகளாக இருந்த மக்கள் மீண்டு வந்து பார்க்கின்ற பொழுது இவற்றை தர வேண்டும் என்ற நியாயத்தையும், நேவியோ போலீஸோ அல்லது ஏதோ அவர்களுடைய படை முகாம்கள் அமைக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு எவ்வளவு காணிகள் இருக்கிறது, எனவே இந்த கிராமத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று தெளிவான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன்.
பல ஆண்டு காலம் போருக்கு பிறகு நீங்களே மீள் குடியேற்றத்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தீர்கள். அப்பொழுது ஏன் இந்த சிலாவத்துறையில் இருக்கின்ற அந்த கடற்படை முகாமை உங்களால் அகற்ற முடியாமல் போனது? இப்பொழுது இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று உங்கள் மீது குற்றச்சாட்டு வந்தால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்?
2005 ஆண்டிலிருந்து 2009 ஆம் ஆண்டு வரை, 9 ஆண்டு கடைசி வரைதான் நான் மீள் குடியேற்ற அனர்த்த நிவாரண அமைச்சராக இருந்தேன். அதிலே 4.5 வருடங்கள் சிலாவத்துறை, அதே போல ஏனைய வடகுலத்து முஸ்லிம்கள் எல்லாம் புத்தளத்திலும் அங்கு மிங்கமாக குருநாங்களிலும் வாழ்ந்தார்களே, வடபுலத்திலே வாழவில்லை. எனவே 6 மாத கால சமாதானத்துக்கு பிறகு இந்த அமைச்சிலிருந்து நான் அகற்றப்பட்டு அமைச்சுக்கு மாற்றப்பட்டேன். அதன் பிறகு 5 வருடங்களாக நாங்கள் முயற்சிகளை செய்தோம் அந்த காணியை கேட்டு. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் பாதுகாப்பு படைகள் இருந்த காணிகளை தருவதில் மிக கடுமையாக இருந்தார்கள். ஆனால் இன்று புதிய அரசாங்கம், இது ஒரு நல்ல சிறுபான்மை சமூகம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி ஆட்சி. எனவே இன்று உங்களுக்கு தெரியும், சாம்பூரிலே காணியை வழங்குகிறார்கள், பலிகாமத்திலே வழங்குகிறார்கள், அதேபோல இன்னும் பல இடங்களில் பல அரச பாதுகாப்பு படை வைத்திருந்த காணிகள் எல்லாம் இன்று வழங்கப்படுகிறது மக்களுக்கு. எனவே அது ஒரு நல்ல சகுனமாக பார்த்து நாங்கள் இந்த ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் இதை வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் தலைமையிலான அந்த நல்லிணக்க குழுதான் இதை செய்கிறது. எனவே நாங்கள் அதை கேட்கின்றோம்.
இப்பொழுது முஸ்லிம் மக்களின் மீள் குடியேற்றம் தொடர்பாக இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு ஆதரவானவர்கள் ஒருபுறம் சொல்லும் பொழுது, ஏன் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இதே போன்று வடக்கே யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களினுடைய நிலங்களும் பாதுகாப்பு படையினரிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்?
நிச்சயமாக தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த பணியை விட நான் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு 3 லட்சம் அகதிகளாக இருந்த தமிழ் மக்களுக்கு அதிகமான பணிகளை நான் செய்திருக்கிறேன். அதே போல பலிகாமம் வடக்காக இருக்கலாம், சாம்பூராக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு எங்கெல்லாம் துன்பங்கள் நடந்ததோ, இவ்வாறான காணிகளை பிடித்து வைத்திருந்தார்களோ, அதற்கெல்லாம் நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். சிறையிலே தமிழ் இளைஞர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தைரியமாக அமைச்சரவையிலே நான் பேசினேன். பகிரங்கமாக ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பினேன், நீங்கள் தமிழ் இளைஞர்களை, அப்பாவிகளை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இரக்க சிந்தனையோடு பார்க்க வேண்டும் என்று நான் எழுத்து மூலமாக கேட்டிருக்கிறேன். அதே போல சிலாவத்துறை முகாம் மட்டுமல்ல, முள்ளிக்குளம் என்பது கத்தோலிக்க மக்களுடைய, மன்னார் கத்தோலிக் மக்களுடைய பாரம்பரிய கிராமம், அதையும் கடற்படை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் எழுத்து மூலமாக வேண்டியிருக்கிறேன். அதே போல ஏனைய வட மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ தமிழ் மக்களுடைய காணிகளை எல்லாம் எங்கெல்லாம் படை தரப்பினர் பிடித்து வைத்திருக்கிறார்களோ, முஸ்லிம் மக்களுடைய காணியோ தமிழ் மக்களுடைய காணியோ, அத்தனையும் விட்டு வெளியேற வேண்டும், அவர்களுக்கு பொருத்தமான முகாம்களை அமைத்துக் கொண்டு மக்களுடைய காணியை மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். அந்த போராட்டத்திலே நான் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். இலங்கை தேயிலை தோட்ட ஊழியர்களின் ஊதிய உயர்வு குறித்த பிரச்சனையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு தரப்படும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை அமைச்சர் மனோகணேசன் சமீபத்தில் கூறியிருக்கிறார். இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 4 ஆண்டு சம்பளம் 770 ரூபா தொடக்கம், ₹800 வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தற்போது தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் ₹687.50 வழங்கப்படுகின்றது. இந்த தொகை ₹1,000 அதிகரிக்க வேண்டுமென்று கோரி ஏற்கனவே தொழிலாளர்கள் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தேச சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்க திரைசேரியும் தோட்ட நிர்வாகங்களும் தற்போது நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மனோ கணேசன் கூறுகின்றார்.
தோட்ட கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் நடந்து கொண்டு வருகிறது. இந்நிலையிலே ₹1,000 என்ற அந்த குறியீடை அரசியல் ரீதியாக கடந்த காலங்களிலே தோட்ட கம்பெனிகளுடன் சேர்ந்து கூட்டுப்பந்து கையெழுத்திட்ட தொழிற்சங்கங்கள் குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வைத்திருந்தது. அது அரசியல் நோக்கத்திலான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல அந்த ₹1,000 குறியீட்டை முன்வைத்தவர்கள் குறிப்பாக அந்த கூட்டுப்பந்து கையெழுத்திடும் தகுமையை கொண்டிருந்தவர்கள் இன்று அந்த விஷயம் தொடர்பாக முழுமையான அக்கறையற்ற நிலையிலே அதை கைவிட்ட நிலையிலே ₹800
என்றார் அமைச்சர் மனோ கணேசன். இந்த அதிகரிப்புக்கும் கூட்டு ஒப்பந்த தொழிற்சங்கங்களுக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்றும் அவர் கூறுகின்றார்.
இந்த தொழிற்சங்கங்கள் மத்தியிலும் தோட்ட கம்பெனிகள் இடையிலுமா நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்த நிலையில் இருக்கின்றன. அவை நடைபெறவில்லை, நின்று போய்விட்டது. அந்த காரணத்தினால்தான் கூட்டுப்பத்தில் கையெழுத்திடா தொழிற்சங்கங்களான நாங்கள் உதாரணமாக மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி மற்றும் எங்கள் தொழிற்சங்கம் ஆகிய அனைத்தும் பல தொழிற்சங்கம் இணைந்து கொண்டு நாங்கள் இந்த நடவடிக்கை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது அரசாங்கத்து திரைச்சேரிக்கும் தோட்ட கம்பெனிக்கும் நடைபெறக்கூடிய நேரடி நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையாகும்
என்றும் குறிப்பிட்டார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் குறித்த சம்பள அதிகரிப்பை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையில் தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே இருப்பதாக தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றார்கள்.
எங்களுக்கு சாதாரண சம்பளம் வந்து ஒரு ₹800 சம்பளம் கிடைச்சாலும் எங்களுக்கு போதுமானது. அது ஏன் அப்படின்னு நான் கேட்கறேன்னு சொன்னா, இப்ப வந்து எங்களுக்கு வந்து தோட்டம் எல்லாம் வந்து கொழுந்து 13 கிலோ எடுக்கிறோம், 12 கிலோ எடுக்கிறோம், 14 கிலோ எடுக்கும், 16 கிலோ எடுக்கிறோம். அப்படி மேல வரைக்கும் அவங்க சம்பளம் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா கம்பெனி எல்லாம் அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க 25 கிலோ 30 கிலோ எடுக்க சொல்லி. அப்படி எடுத்து எங்களுக்கு எடுக்கிறது அந்த மாதிரி கொழுந்து எடுக்கிறது ஆளுங்களுக்கு இயலாது. அதனால எங்களுக்கு ஒரு அளவு சம்பளம் ₹800 தான் போதுங்கிறாங்க
என்றார் பிபிசி தமிழோசையுடன் பேசிய தோட்ட தொழிலாளி ஒருவர்.
இலங்கையிலிருந்து உதயகுமார். அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் வீதியோரத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தற்கொலை அங்கி தொடர்பாக அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த பிபிசி குறிப்பு ஒன்றை தமிழ் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வீதியோரத்தில் கண்டெடுக்கப்பட்ட தற்கொலை அங்கி தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வீதி துப்புரவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒருவரை இந்த தற்கொலை அங்கியை கண்டு தமக்கு தகவல் வழங்கினார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாரிஸில் பயங்கரவாதிகளினால் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 12 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த தற்கொலை அங்கி மீட்கப்பட்டுள்ளது. இந்த தற்கொலை அங்கி பாரிஸ் தாக்குதலுக்கு தாக்குதல்தாரிகள் பயன்படுத்திய தற்கொலை அங்கியை ஒத்திருப்பதாகவும் தாக்குதலின் பின்னர் தாக்குதல்தாரர் ஒருவரால் இது கைவிடப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் பாரிஸ் தாக்குதலின் விளைவாக அமெரிக்கா தனது பிரஜைகளுக்கு உலக அளவில் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் குழு, அல் கொய்தா மற்றும் போக்கோஹராம் போன்ற தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பல பிராந்தியங்களில் தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் என போக்குவரத்து நிர்வாக பேச்சாளரான ஸ்காட் பிரனர் தெரிவித்துள்ளார்.
Our airport security is not designed to catch somebody right as they're getting on the aircraft. It is designed to start checking people as soon as they start to look for
எங்களது விமான பாதுகாப்பு முறையானது விமானத்தில் ஏறிய ஒருவரை பிடிப்பதற்காக வடிவமைக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் டிக்கெட்டுகளை பெறும்போதே அவர்களை கண்காணிக்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது
என்றார் ஸ்காட் பிரனர். இதனிடையே பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் அதிஉயர் பாதுகாப்பு எச்சரிக்கை தொடர்கின்ற நிலையில் அங்கு பள்ளிக்கூடங்கள் மற்றும் பெருநகர ரயில் நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன.
சார்ல்ஸ் பீட்டர் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீல்.
அனைவருக்கும் அறிவியலில் முதலில் மலேரியாவை முற்றாக இல்லாது ஒழிக்கலாம் என்பதற்கான சாத்தியம் ஒன்று இருப்பதாக ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த குறிப்பு. மலேரியாவை தடுக்கும் மரபணுக்களை கொசுக்களின் டிஎன்ஏவில் செலுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதிய முறையின் ஊடாகவே இது சாத்தியமென அதனை உருவாக்கிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கலிபோர்னியா ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய வகை கொசுக்கள் ஆட்கொல்லி நோயான மலேரியாவை பரப்பாத கொசு இனத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை இந்த ஆய்வின் முடிவு கொடுத்துள்ளது என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். ஆய்வுக்கூடத்தில் இந்த பரிசோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ள அமெரிக்க விஞ்ஞானிகள் அடுத்த கட்டமாக தமது நோக்கத்தை செயல்படுத்த உள்ளனர். மரபணு திருத்தியமைக்கப்பட்ட கொசுக்களின் சந்ததியிலும் 100% மாற்றியமைக்கப்பட்ட மரபணு உள்ளமை பிரமிக்க செய்வதாக ஆய்வாளர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்த ஆய்வாளர்களில் ஒருவரான பேராசிரியர் அந்தோனி ஜேம்ஸ் இந்த ஆய்வு எதிர்காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் என
தெரிவித்தார். Would make them resist the malaria parasites, and now we have a technology that will take those genes that we've made and spread them through mosquito populations in a speed fast enough we anticipate to have an impact on malaria transmission.
நாம் உருவாக்கியுள்ள மரபணுவை கொசுக்களில் செலுத்தும் போது அவை மலேரியா ஒட்டுண்களை செயலிழக்க செய்கின்றன. இந்த மரபணுக்களை கொசுக்கள் தமது சந்ததி ஊடாக பரப்புகின்றன. இந்த கொசுக்கள் கடித்தாலும் மலேரியா தாக்கம் ஏற்படாது. தற்போது எம்மிடம் உள்ள அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு மலேரியா பரப்பப்படுவதை கட்டுப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது.
We anticipate to have an impact on malaria transmission.
என்றார் ஆய்வாளர் பேராசிரியர் அந்தோனி ஜேம்ஸ். உலக சனத்தொகையில் 50% மலேரியா நோய் தாக்கத்திற்கு உள்ளாகும் அச்சம் உள்ளது. மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டாலும் இந்த நோய் தாக்கத்தால் ஆண்டொன்றிற்கு 580,000 பேர் வரை பலியாகின்றனர். அடுத்து, உலகளவில் கடைசியாக எஞ்சியிருந்த வடபகுதி வெள்ளையின காண்டாமிருகங்கள் 4-ல் 1 உடல்நிலை மோசமடைந்ததால் கருணை கொலை செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்.
அமெரிக்காவில் உள்ள வனவிலங்கு பூங்காவில் இருந்த 41 வயதான நோலா எனும் பெண் காண்டாமிருகத்தின் உடல் நிலை அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மோசமடைந்தது. இடுப்பு பகுதியில் ஏற்பட்டிருந்த புண் ஒன்றுக்காக நவம்பர் 13 நோலாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனாலும் அதன் உடல் நிலை பின்னரும் மோசமடைந்ததால் மருத்துவ ரீதியில் அதை கருணை கொலை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மருத்துவர்களால் அபூர்வமான அந்த வெள்ளையின காண்டாமிருகம் கொல்லப்பட்டது. சாண்டியாகோ வனவிலங்கு பூங்காவில் கடந்த 1989 முதல் இருந்த நோலா சுற்றுப்பயணிகளை பெரிதும் கவர்ந்திருந்தது. உலக அளவில் எஞ்சியிருக்கும் இதர 3 வடபுல வெள்ளை காண்டாமிருகங்களும் கென்யாவில் உள்ள ஒரு காப்பகத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த 3 மிகவும் வயதானவை. வடபுல வெள்ளையின காண்டாமிருகங்களின் கொம்புகள் மிகவும் விலை உயர்ந்தவை என்பதால் சட்டவிரோத வேட்டைக்காரர்களால் அது வகை தொகையின்றி கொல்லப்பட்டது. இதன் காரணமாக அவற்றின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து வனப்பகுதியில் முற்றாக அழிந்துவிட்டது என 2008 அறிவிக்கப்பட்டது. சாண்டியாகோவில் உள்ள மிருக காட்சி சாலை அண்மையில் 6 தென்புல வெள்ளையின காண்டாமிருகங்களை வாங்கியது. அவற்றை வாடகை தாயாக பயன்படுத்தி வடபுல வெள்ளையின காண்டாமிருகங்களை இனவிருத்தி செய்யலாம் என அவர்கள் நம்பினார்கள். உலக அளவில் சுமார் 20,000 தென்புல வெள்ளையின காண்டாமிருகங்கள் இன்னும் உள்ளன. எனினும் மரபு ரீதியாக இந்த 2 இனங்களுக்கும் ஒற்றுமை உள்ளதா என்பது குறித்த ஆய்வுகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன. பின்னரே இந்த வாடகை தாய் விஷயம் குறித்து முடிவெடுக்கப்படும். ஆய்வின் முடிவுகள் சாதகமாக இருக்குமாயின் அதன் அடிப்படையில் இனவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து அது வெற்றி பெற்றால் அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் ஒரு வடபுல வெள்ளையின காண்டாமிருக குட்டி பிறக்கலாம்.
அடுத்ததாக, ஜப்பானில் உள்ள ஒரு ஹோட்டல் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. அதற்கு காரணம், அந்த ஹோட்டல் மனிதர்கள் இல்லாமல் முற்றுமுழுதாக ரோபோக்களின் உதவியாலேயே செயற்படுகிறது. ரோபோ தொழில்நுட்பம் கொண்டு செயற்படும் அந்த ஹோட்டல் தொடர்பான குறிப்பு.
ஜப்பானில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வாடிக்கையாளர்களை வரவேற்பது முதல் சேவைகளை வழங்கி வழி அனுப்பி வைப்பது வரை ரோபோக்களே அனைத்து பணிகளையும் செய்கின்றன. வாடிக்கையாளரை வரவேற்பதற்கு என வெவ்வேறு ரோபோக்கள். அவை வாடிக்கையாளர் தெரிவு செய்யும் அல்லது பேசும் மொழிகளையும் பேசுகின்றமை சிறப்பான ஒரு விடயமாகவே உள்ளது.
Please ask me a request, but don't ask me a difficult question because I am a robot.
வாடிக்கையாளர்களின் பொதிகளை கூட நேர்த்தியாக கையாள்கின்றன. அந்த ஹோட்டலில் வாடிக்கையாளர்களின் முகங்களை பதிவு செய்து வைத்துள்ள தானியங்கி தொழில்நுட்பம் அவர்களது முகத்தை அடையாளம் கண்டு தங்கும் அறைகளை திறந்து விடுகின்றன. மின் விளக்குகள் குரல் மூலம் இடும் கட்டளைகளை ஏற்று செயற்படுகின்றன.
Your name and the room's card. On top of the fill in the phone number, please put us to the bottom of the post. Please press to proceed with ascent 2. Please move to the right touch panel and check in.
நவீன தொழில்நுட்பத்துடனான இந்த ஹோட்டலில் ரோபோக்களின் சேவையினை பெற்று தங்குவது மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக வாடிக்கையாளர்கள் கருதுகின்றனர்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.